சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை. அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனோ நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் ஒற்றாழியம் உயிர்த்துணையே. காலபாசம் பிடித்தழு தூதுவரி காலபாசம் பிடித்தழு தூதுவரி பாலகர் வீருத்தரி பழையாரே நாழல் அமர்ந்த வாட்போக்கி சீலமார்ந்தவரே செம்மையுள் நிற்பரே. சித்தம்பரம் பார்வதி பதயே. அருள் வடிவாயிருக்கின்ற கடம்பவர்தினீஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று காஞ்சி புராணத்திலே நகரப்படலம் என்பது பற்றி விரிவுரை செய்ய மேற்கொள்கின்றேன். நகரேசு காஞ்சி என்று கூறுவார்கள். நகரங்களுக்கெல்லாம் தலைமையாக இருப்பது காஞ்சி நகரம். காஞ்சி மரங்கள் மிகுந்திருந்தபடினாலே அதற்கு காஞ்சிபுரம் பேர். காஞ்சின்னு ஒரு மரம், கச்சப வடிவம், ஆமை திருமால் கச்சப வடிவமாக இருந்து பூஜை பண்ணனால அவருக்கு கச்சபேஸ்வரர்னு ஒரு பேர். அதுதான் கச்சின்னு பேர். அங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு கண் பெற்றார். கண் பெற்ற ஸ்தலம், இரண்டு கண்ணும் திருவொற்றியூரிலே மறைக்கப்பட்டது. அதில் முதற்கண் பெற்ற இடம் காஞ்சிபுரம். ஆலந்தான் முகந்து அமுது செய்தானே ஆதி அமரது தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுளானை ஏலவார் குடலால் உமை நங்கை என்று ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாரே. காலகாலனை கம்பன் எம்மானை, அங்க இருக்கிற சுவாமிக்கு கம்பன் பேர், ஏகம்பன் கம்பன், அதை வச்சுதான் கம்பர்னு பேர் வச்சிருக்காங்க. கம்பர்ங்கிறது சிவபெருமானுடைய பெயர். காலகாலனை கம்பன் இம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாரே என்று அற்புதமான பதிகம் பாடியிருக்கிறார் காஞ்சிபுரத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த காஞ்சி நகரிலே இருக்கின்ற வளங்களை பற்றி நம்முடைய புராண ஆசிரியர் விரிவுரை செய்கிறார். அளவில்லாத பெருமையுடைய ஸ்தலம் காஞ்சி நகர். பார்வதி தேவியார் பூஜை பண்ண ஸ்தலம். அங்க அம்பாளுக்கு தனியா சன்னிதி கிடையாது. ஏன்னா சிவபெருமானோடு ஐக்கியமானதுனால அம்பாளுக்கு தனி சன்னதி கிடையாது காஞ்சிபுரத்துல. ஆலயம் தொடுவது சாலவும் நன்று என்பது பழமொழி. சிவபெருமான் செய்கின்ற கருணையை பார்க்கின்ற போது நான் ஒன்னும் அவருக்கு செய்யல. அனாதை போல கிடந்த உயிருக்கு கேவல நிலைன்னு பேரு. ஆன்மாவுக்கு கேவல நிலை சகலம் சுத்தம் மூன்று நிலை. ஆணவ மலத்தோடு இருட்டறையில ஒரு சாக்குல கட்டி போட்டா கண்ணு இல்லாத குழவி எப்படி கிடக்குமோ அது போல கிடந்தது ஆதியில உயிர். ஆன்மா எப்படின்னா இருட்டு அறை, அதுல கண்ணு இல்லாத குழவி குழந்தை, அத ஒரு சாக்குல கட்டி போட்டு அந்த ரூம்குள்ள போட்டா எப்படி கிடக்குமோ அது போல நம்ம கிடந்தோம். அதுக்கு கேவல நிலைன்னு பேரு. கேவல தசைன்னு சொல்லுவது, கேவல நிலைன்னு சொல்லுவது. அப்படி இந்த ஆன்மாவை கொஞ்சம் வெளிச்சம் கொடுத்து, அதான் மாயைங்கிற வெளிச்சம், வெளிச்சம் கொடுத்து அதை கட்ட அவிழ்த்து விட்டு இந்த உடம்பை கொடுத்து உலகத்தை கொடுத்து உண்பதற்கு உணவு தண்ணீர் முதலானவெல்லாம் கொடுத்து நம்மை வளர்த்திருக்கிறாங்க. இது இப்போதைக்கு இருக்கிற நிலைமை வந்து சகல நிலைன்னு பேர். இதுக்கப்புறம் இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்கி முத்திக்கு போறதுதான் சுத்த நிலை. இப்ப நம்ம ரெண்டாவது நிலையில இருக்கிறாங்க, ரெண்டாவது படிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி நிறைய கருணை செய்திருக்க, தனு கரண புவன போவனங்கள் எல்லாம் கொடுத்திருக்கின்றார். தாயர் கருப்பத்தூடு அன்னமும் தண்ணீரும் தந்து உதவும் நேய உனையார் நினையார் பராபரமே. கல்லடியில் இருக்கின்ற தேரைக்கும் கருப்பத்தில் இருக்கின்ற சிசுவுக்கும் உணவை கொடுத்து பாதுகாக்கின்றான். அப்படிப்பட்ட கடவுள் நம்ம கேட்டா கொடுத்தார், கேட்காமையே கொடுக்கிறார். மரத்தை நட்டு வைத்தவன் தண்ணீர் கொடுப்பது போல நம்மை கேட்காமலே உதவி செய்கின்ற கடவுள். நாம என்ன செய்து விட்டோம்? முற்ற துறந்த பட்டினத்து சுவாமிகள் பாடுறார், வாழான் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லன் சிறுத்தொண்ட நாயனாரை போல. அப்பா எனக்கு பிள்ளை கறிதா வேணும்னு கேட்டா உடனே ஒரே குழந்தை, 5 வயசு குழந்தை, சமைச்சு கொடுக்க முடியுமா, நினைச்சு பார்க்க முடியுமா? வாழான் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன் துண்டு செய்து நாடாரி கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லன். 6 நாள்தான் பழகினாரு, கண்ணை கொடுத்துட்டார் சுவாமிக்கு. எத்தனை அம்மா 6 வருஷம் பழகினாலும் ஒன்னு கொடுக்க மனக்கு. 60 வருஷம் சுவாமியோட பழகினாலும் நம்ம ஏதாவது கொடுக்க முன் வருவதில்லை மனசு. 6 நாள்தான் பழகினார் கண்ணப்ப சுவாமி. நாளாரில் கண் இடந்து அப்ப வல்லே நல்லன் நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே ஆளாவது எப்படியோ எப்படியோ புலம்புகிறார் பட்டின சுவாமி. நம்ம என்ன செய்யறோம் சுவாமிக்காக? கொஞ்ச நேரத்தை காலையில வழிபாடு செய்யறோம், மாலையில கொஞ்சம் வழிபாடு, ஆலயத்துக்கு சென்று வழிபாடு. ஆலயம் செல்வது ரொம்ப அவசியம். ஆலய வழிபாட்டுக்கு பரார்த்த வழிபாடுன்னு பேர். காலையில செய்கின்ற சிவபூஜை ஆன்மார்த்த வழிபாடு. கோயில வலம் வருவது அங்க தொண்டு செய்வதுனா பரார்த்த வழிபாடு. நிலை பெருமார் இன்னுதியில் நெஞ்சே நீ வா, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கரா செயபோற்றி ஜெயபோற்றி என்று அலைபுணல் சேர் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரான் இல்லை என்று அப்பர் சுவாமிகள் அறிவுறுத்துகிறார், எச்சரிக்கை பண்றார். நீ நிலையில்லாது போய் வீணாக போய்விடாதே, நீ நிலையான நல்ல பேற்றை பெற வேண்டுமானால் நான் சொல்றதெல்லாம் செய்யுங்கிறார். அப்பர் பெருமானுக்கு தெரியாத விஷயம் அவர் அறிவுறுத்துகின்றார். நாம் உய்வதற்காக அவர் கோயில் கொண்டு இருக்கிறார். அறிந்து அறியாமலும் செய்கின்ற சின்ன உயிர்கள் கோயில் எதுக்காகனா, சிவபெருமானுடைய வடிவத்துல கோயில் ஒரு வடிவம், மூர்த்தியாகி தலமாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா திறத்தினாலும் உயிர்க்கு நல ஆர்த்தி என்று விநாயக பெருமான் விநாயக புராணம் சொல்லு. ஒரு கோழி பறவை காக்கா குருவி எல்லாம் கோயிலை சுத்தி வருது இல்லையா, பறக்குது இல்லையா, கோயில் தீர்த்தத்துல அது தண்ணீர் உண்ணுகிறது. அந்த பறவைகளுக்கும் அருள் பண்றாராம். கோயிலை சுற்றி இருக்கின்ற மரங்களும் சிவலோகத்துக்கு போகின்றன. அதனால சிவபெருமானுடைய வடிவம் தான் கோயில். கோயிலுக்கு செல்வது அவ்வளவு புண்ணியம். சூரியனுடைய ஒளியை சூரியகாந்த கல்லின் மூலமாக எடுக்கிறோம், சூரியனுடைய ஒளி. அதுபோல சிவபெருமானுடைய அருள் அகில உலகங்களும் பறந்திருக்கின்றது, கோயில் மூலமாக எளிமையாக பெறுகின்றோம். பசுவினுடைய பால் காம்பிலே வெளிப்படுவது போல சிவபெருமானுடைய அருள் வந்து ஆலயங்களிலே வெளிப்படுகின்றது. அந்த வகையில சிறந்த ஆலயமாக இருப்பது காஞ்சிபுரம். இந்த காஞ்சிபுரத்தினுடைய பகுதியிலே அந்தணர்கள் வாழ்கின்றார்கள். அந்த அந்தணர்களுக்கு பூசுரர்கள் என்று பெயர். பூசுரர், அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றார் ஆசிரியர். பூசுர பெயரின் இருமொழி பொறுக்கும் உரிமை பூண்டு உருநிலைக்கு ஏற்ப காசினி வரைப்பின் நாள்தோறும் வளாது கமல் சுவை அடிசீலான் அதிதி பூசையும் வேள்வி அவியினார் கடவுள் பூசையும் ஓங்கு செய் கடப்பாடு ஆசர ஆற்றும் பார்ப்பன வாகை அறிஞர் வாழ் இடம்பல அவன. பிராமணர்கள் பூமியிலே இருக்கின்ற அதிதிகளுக்கும், அதிதினா சிவனடியார்கள் பிதுர்கள் முதலானவர்களுக்கும், வானத்திலே இருக்கின்ற தேவர்களுக்கும் இவர்கள் உணவு படைக்கின்றார்கள். அந்த உரிமை பூசுரர்களுக்கும். அதனால இந்த 2 பூனா பூமியில வாழ்கின்ற சுரர்கள், பூமியில வாழ்கின்ற அதிதிகள் அடியார். சுரர்னா வானத்தில் இருக்கக்கூடியவன். ரெண்டு பேர்த்தையும் வழிபாடு செய்யறதுனால அவங்களுக்கு பூ சுரர்னு ஒரு பேர். அது இந்த ஆசிரியர் பொது புது விளக்கம் சொல்றார். அப்படிப்பட்ட அந்தணர்கள் வாழ்கின்ற ஒரு தெரு. அடுத்தது அரசர்கள் வாழ்கின்ற தெரு. அரசர்கள் காடுகளை எல்லாம் சரி பண்ணி அங்க இருக்கின்ற விலங்குகளாலும் கள்வர்களாலும் பகைவர்களாலும் நாட்டுக்கு சேதமுறாதபடி அவர்களையெல்லாம் வென்று நீதியை நிலைநாட்டுகின்ற செங்கோல் நடாத்தி வாழ்கின்ற அரசர்களும் அவர்களுடைய படைகளும் வாழ்கின்ற தெரு ஒரு பகுதி. அடுத்தது வணிகர்கள் வாழ்கின்ற தெரு. வணிகர்கள் தூய்மையாக கொடுப்பதும் குறை கூடாது, கொள்வதும் மிகை கூடாது. வாணிப பட்டினப்பாளையம் கொடுக்கின்றவர்கள் குறைவில்லாம கொடுப்பார்கள், கலப்படம் இல்லாம. வாங்கி கொள்பவர்கள் கொடுத்த பொருளுக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொள்ளக்கூடிய வியாபாரம். அப்படிய வணிகர்கள் தெரு ஒருபுறம். அதன் பிறகு வேளாளர் தெரு. சுழன்று ஏற்பின்னது உலகம்னார் திருவள்ளுவர். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்லுவார். அதனால யாரு உழவு தொழில் செய்து சாப்பிட்றானோ அவன் தான் உண்மையா சாப்பிட்றான். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். சுழன்று ஏற்பின்னது உலகம், மற்ற உழந்தும் உழவே தலை. அதனால வேளாண்மை தொழில் அஸ்திவாரம் இந்த உலகம் வாழ்வதற்கு. அப்படிப்பட்ட வேளாளர்கள் வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான். வேள்னா முருகனுடைய பெயர். பார்வதிக்கு வந்து காஞ்சிபுரத்துல தான் அந்த இதை கொடுத்தார். ரெண்டு நாளி ரெண்டு படி நெல்லை கொடுத்து 32 தர்மங்களை செய்வார். அங்கதான் பார்வதி தர்மம் செய்த இடம். அறம் அறம் வளர்த்தனாகி தர்ம சம்பர்த்தனை. தன்னுடைய பிள்ளைகளுக்கு முதல்ல கொடுத்தார். அதனால அவர்களுக்கு பிள்ளைமார்கள்னு ஒரு பேர் உண்டு. அப்படிப்பட்ட வேளாளர்கள் அவர்களுக்கு சூத்திரர்கள்னு பேரு. அவங்க வந்து இந்த நால் வருணத்தையும் தாங்கி கொண்டிருக்கின்ற கால் போல இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட வேளாளர்கள் ஒரு தெருவிலே இருக்கின்றார்கள். அதன் பிறகு மற்றைய தெருகு. நால்வகை வருணத்து உயர்குடி பிறந்த நல்லவர் இருக்கையை சூழ்வர் சால்வரும் அவரில் உயர்ந்தவர் இழிந்தோர் தங்களுள் குழி மனம் தளித்த பால்வடும் ஏனை சாதி வேதத்தோர் பலர்களும் தத்தம நெறியின் சீலராய் துவந்தி மரபுலி ஒழுகும் திருமலி பல்வகை குடியே. இப்படி பல அதன் பிறகு இருக்கின்ற கீழ் சாதி மற்ற மக்கள் எல்லாம் வாழ்கின்றார்கள் ஒரு தெருவில். அதன் பிறகு கழகங்கள் இருக்கு. கழகம்னா தமிழ் இலக்கிய வாணர்கள் வாழ்கின்ற கழகம். பாண்டித தொண்டை நாடு சான்றோருடைத்துன்னு ஒரு பழமொழி. அங்க சான்றோர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி காஞ்சிபுரத்துல. புலவர்களும் தமிழ் புலவர்களும் நிறைய வாழ்ந்த பகுதி அந்த ஊர்ல. வளர் இலை தருப்பை நுனியென கூர்த்த மதியினர் தொன்று தொட்டு உடைய பழகரு கேள்வி பயிற்சியர் மேற்கோள் முதற்பகர் மூன்றினும் திருட்டி இளையருக்கு உணர்த்தும் இலக்கண நெறியோர் ஈரிரு புலமையோர் தம்முள் களவிகள் இகந்து குழாம் குழாமாகி கலைதெறி கலக கழகமும் பலவார் சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டும் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்தும் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயன் இருப்பேனோ நம்பி நித்தார்கள். அடியார்கள் நிறைய கூடியிருக்கின்ற கழகங்கள். அதுல இருக்கிற அறிஞர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தருப்பை நுனியை போன்ற கூர்த்த மதியுடையவர்களாம். தர்ப்பை புல்லு, அதுல கூர்மையா இருக்கும் இல்லையா அறிவு. ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனு அறிவு வந்து கூர்மையான அறிவு. அப்படிப்பட்ட அறிவுடைய சான்றோர்கள் அவர்கள் வந்து இலக்கண இலக்கியங்களிலே வல்லவர்கள். மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு இவைகள் சொல்லுவதிலே வல்லவர்கள். ஒரு செய்தியை சொல்லணும்னா மேற்கோள் சொல்லணும், அதற்கான காரணம் சொல்லணும், அதற்கான எடுத்துக்காட்டு சொல்லணும். இந்த மூன்றையும் சொன்னாதான் அது நிறைவு பெறும். அப்படி அந்த மூன்றிலும் வல்லவர்கள். இளையருக்கு உணர்த்தும் இலக்கண நெறியோர் ஈரிரு புலமையர் ஆறு வகையான புலமைகள் சிச்சை கல்பம் வியாகரணம் ஜோதிஷம் நிருத்தம் சங்கஸ். வேதத்தில் இருக்கிற ஆறு அங்கங்கள். இந்த ஆறு அங்கங்களையும் நன்றாக கரைத்து குடித்தவர்கள் அதைத்தான் ஈரிரு புலமையர்னார். அப்படிப்பட்ட புலமையுடையவர்கள் இங்கே வாழ்கின்றார்கள், இந்த கழகத்திலே இருக்கின்றார்கள். ஈரிரு புலமை கொண்ட சான்றோர்கள். ஒரு நல்ல சான்றோர்கள் இருந்தாதான் அந்த ஊருக்கு பெருமை. படிக்காதவனா பல மக்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? அறிஞர்களும் சான்றோர்களும் வாழ்ந்தாதான் அந்த ஊருக்கு பெருமை. ஆன்று அமைந்த சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே என்று புறநானூறு சொல்லுது. என்னுடைய ஊர்ல ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரேன்னு விஷிராந்தையார் சொல்றார். அவருக்கு முடிய நரைக்கிறது இல்லையா, 80 வயசாயும் முடி நரைக்கிறது இல்லையா. ஏன்னு ஒருத்தன் கேட்டான், 80 வயசு ஆச்சு முடி நரைக்காம இருக்கிறீங்களேன்னு கேட்டான். என்னுடைய மனைவி ரொம்ப நல்லவ, குழந்தைகள் சொன்ன மாதிரி பேச்சு கேட்கிறான். என்னுடைய நாட்டு மன்னவன் செங்கோல் முறை தவறாமல் ஆட்சி செய்யணும், அதற்கு மேல ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கையுடைய சான்றோர்கள் நிறைய வாழ்கின்றார்கள், அதனால எனக்கு முடி நரைக்கிறதே இல்லைன்னு அந்த புறவர் பிசிராந்தையார். இந்த மேல சொன்ன காரணங்களுக்கு எல்லாம் அடிப்படை சான்றோர்கள். சான்றோர்கள் இருந்தாதான் நல்ல நெறிய சொல்ல முடியும். ஔவையார் வந்து இரண்டு நாட்டு மன்னர்களுக்கும் பெரிய போர் மூட தொடங்கியது, போய் ஒரு பாட்டு பாடினா அவ்வளவு பெரிய போரை நிறுத்திட்டா ஔவையார். இப்ப சான்றோர் இருந்தாதானே மன்னருக்கு அறிவுரை சொல்ல முடியும், மன்னன் நல்லவனா இருந்தாதான் மத்த எல்லாரும் நல்லா இருக்க முடியும். அதனால அப்படிப்பட்ட நல்ல ஊரிலே நான் வாழ்கின்றேன், அதனால இவ்வளவு காலமாயும் முடி நரைக்கலைங்கிறாரு புறநானூறு. அதுக்கப்புறம் சைவ மடம். சைவ மடம்னா மடம் கட்டுவது ரொம்ப உயர்ந்தது. கோயில் கட்டுவனா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதே புண்ணியம் மடம் கட்டினாலும் உண்டு. ஆனால் நம்ம ஊர்ல மடம் அவசியம் கட்டணும், மடம் இருந்தாதான் பல மடத்தை திருத்த முடியும், அதனால அவசியம் மடம் வேணும். அதனால்தான் ஞான சம்பந்தர் குமரகுருபரர் காசிக்கு போயிருக்கார், அங்க நவாப் வந்து இடம் தரமாட்டேன்ட்டான், மடம் கட்ட இடம் தரமாட்டேன்ட்டான். இவர் போய் சிங்கத்துல ஏறி நின்னார். சிங்கத்துல ஏறி நின்ன உடனே சுவாமி உங்களுக்கு என்ன வேணும், மடம் கட்ட இடம் வேணும்னார். எவ்வளவு இடம் வேணும், இந்த பருந்து வட்டமிடுகின்ற தூரம் எனக்கு இடம் வேணும்னு கேட்டார். பருந்து வட்டமிட்டது அவ்வளவு இடமும் கொடுத்துட்டாங்க நவாப். அதுக்கப்புறம் காசியில போய் மடம் கட்டியிருக்கார், திருப்பனந்தாள் மடம் அதோடைய கிளை. குமரகுருபரர் பெரியவங்கெல்லாம் மடம் கட்டலைன்னா நமக்கு சைவமே இருந்திருக்காது. இந்த நூல்லாம் திருவாவூடுதுறை ஆதினும் ரொம்ப பெருமுயற்சி செய்து நூல்களெல்லாம் காப்பாத்திட்டு இருக்கு, இல்லைன்னா எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும். மடம் இருக்கணும், நூலகம் இருக்கணும், இந்த நூல்களை எல்லாம் நிறைய பிரதி போடணும், அங்கங்க கிராமங்கள் நகரங்கள் எல்லா ஊர்லயும் போய் பிரசங்கம் பண்ணணும். அப்படி பண்ணாதான் சைவ சமயத்தை நிலைநாட்ட முடியும், இல்லைன்னா பல புறச்சமயங்கள் வந்து இடையூறு கொடுத்து விடுவார், அது புத்திசல் போல முளைக்கும். அதனால காஞ்சிபுரத்துல மடம் இருக்குது. அந்த மடம் எப்படின்னா சிவபெருமானையே சிறையில போடக்கூடிய ஆற்றல் படைத்தார். சிவபெருமான் ரொம்ப பெரியவர், அவர் என்ன பண்ணிட்டாரு, துறவி சிவபெருமான் பெரிய துறவி, மூவாசையும் கடந்தவர், காம குரோத லோப மோக மதமாச்சரியங்கள் அவருக்கு இயல்பாவே கிடையாது. ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தணும், சுத்தப்படுத்தப்பட்டது சிவமாக அது இயல்பாவே சுத்தமா இருக்கிறது. காமனை முனிந்து, சிவபெருமான் எப்படிப்பட்டவர், காமனை முனிந்தவர், காமனை முனிந்தார், ஏமனை முனிந்தார், காலனை முனிந்தார். ஏமன் ஏமன்னா யமன், யமனையும் வென்றாரு காமனையும் வென்றார். யமனை வென்றது கூட பெருசல்ல, காமனை வென்றது ரொம்ப பெருசு. காமனை வந்து சிவபெருமான் வந்து தவத்தில் இருந்தார், ஜனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் பாடம் பண்ணார். நன்னலமைந்தார்கள் ஞான போதகம் சொன்னட என்றது, துயரம் நீங்கியே இந்நிலை மோனமோடு இருந்து, இந்நிலை மோனமோடு இருந்து நந்தமை உண்ணுதலே என உணரவோதினான் என்று கந்தபுராணத்தை சொல்றார். அப்படி ஒரு கணம் இருந்தது தேவர்களுக்கு பல யுகமாகிவிட்டது. அவர் எப்ப கண் விழித்து தவத்தை நீங்குவது, அதுக்கப்புறம் எப்ப பார்வதியை கல்யாணம் பண்றது, அதுக்கப்புறம் எப்ப புத்திரனை தருவது, இதெல்லாம் எந்த காலம் நடக்க போகுதுன்னு கவலைப்பட்டு யோசனை பண்ணாங்க தேவர்கள். மன்மதன அனுச்சம்னா மலரம்பை ஏவினால் சிவபெருமான் உடனே மயங்கிடுவார், கல்யாணத்துக்கு ஆயத்தமாகிடுவார் அப்படின்னு அவங்க புத்திக்கு தகுந்த மாதிரி. தேவர்களா இருந்தாலும் சிவபெருமானுடைய உண்மையை புரிந்து கொள்ள முடியவில்லை, அவன் பார்த்து உணர்த்தினால்தான் உணர முடியுமே தவிர, எத்தனை வேதங்களும் படிச்சிருந்த தேவர்களை விடவா அவன் படிச்சிருக்கான், அவ்வளவு படிச்சவங்களாலையும் புரிஞ்சு கொள்ள முடியல சிவபெருமான். அவன் போய் மலரம்ப தொடுத்து ஏறினான், உடனே ஒரு விழியில சாம்பல் ஆயிட்டான். ரத்தி புலம்புற செம்பதுமை திருக்குமரா சாமி ஏனு காருயிரே திருமால் மைந்தார். சம்பரனுக்குரு பகைவா கண்ணல் வரி சிலை விடித்த தடக்கை வீரா அம்பவள குந்தனைய பவளக்குன்று அம்பவள குந்தனைய சிவன் விழியால் வெந்துடலம் அழிவுற்றாயே உம்பரழம் விழியெல்லாம் உறங்கிற்றோ அயனாரும் உவப்புற்றாரோ. ஓவென்று வரவிட்ட தேவரெல்லாம் பொடியாகி போன உன்னை பாவென்று கடிதெழுப்ப மாட்டாரோ. நிந்தாதை வலிய நின்பார். உங்க அப்பா ரொம்ப பெரிய கெட்டிக்காரன்னு சொல்றாங்களே, எல்லாரும் போன்னு சொன்னா இப்ப வா வான்னு சொல்ல யாருக்கும் வாய் வரி எடுக்க முடியுமா? சாதாரணமா உங்க அப்பா ரொம்ப கெட்டிக்காரர், இப்ப எங்க போனார்? பாவென்று கடிதெழுப்ப மாட்டாரோ நின் தாதை வலியன் என்பாரி. ஓவென்று நான் இங்கே அறத்திடவும் வந்தில நாள் உறங்கினானோ வேவென்று நின் சிரத்தில் விதித்திருந்தால் அவரை எல்லாம் வெறுக்கலாமோ. உன் தலையில இப்படி எழுதிருந்தா அவங்களை வெறுத்து என்ன ரதி சொல்றான். எல்லாம் சிவபரத்துவத்தை வைக்கிறார். ஏன்னா சிவபெருமானுடைய கட்டளை மீறி அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. உலகத்தையே படைக்கக்கூடிய பிரம்மன், எல்லாரையும் காக்கக்கூடிய விஷ்ணு, இவங்க ரெண்டு பேரும் தான் அனுப்பியிருக்காங்க. இவங்களால படைக்கவும் முடியல, காப்பாற்ற முடியலையே. இது ஒரு சிவபரத்துவம். காமன் இருந்தாதான் எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கும். மன்மதன் இல்லனா கல்யாணம் நடக்காது. இப்ப சிவபெருமான் எப்படி கல்யாணம் பண்றாருன்னா, மன்மதனை எரிச்சு சாம்பலாக்கிட்டு அப்புறம் கல்யாணம் பண்றாரு. ரதி வந்து புலம்புன உடனே, அம்மா உன்னுடைய கணவனை நான் திருமணம் செய்து கொண்ட பிறகு எழுப்பி தர்றேன். எல்லாருக்கும் உருவ அருவமா இருப்பான், உனக்கு மட்டும் உருவமா இருப்பா என்று சொல்லி வரம் கொடுத்து அவளை சாந்தப்படுத்திட்டு மன்மதன் பொடியாக கிடக்குன்றா அப்புறம் கல்யாணம் பண்றாரு. அதுதான் சிவபெருமானுடைய தனித்திறன். சிவபரத்துவத்துக்கு முதல் இலக்கணம் கந்த புராணத்துல முதல்ல வரக்கூடிய செய்தி தான். வேற எந்த தெய்வமும் மன்மதன் இல்லாம இயங்காது, சிவபெருமானுடைய. அப்படி காமனை வென்றார். காமனை வென்று விட்டு நெடுஞ்சடை தரித்து, சடையில இருக்கிற ஒவ்வொரு சுற்றும் ஒவ்வொரு சிவலிங்கமா, சடாமுடி ரொம்ப உயர்ந்தது. சடாமுடி அணிந்திருக்கின்றவரை கண்டால் வணங்கி வணங்கினா அவன் செஞ்ச பாவம் அத்தனையும் போகும். வணங்காம மதிக்காம போனா பாவம் நிறைய வருமா. வேறொரு புராணம் சொல்லுது, ஆயிரம் தலைமுறை, ஆயிரம் பேர் இவனுக்கு முன்னால இருக்கிற ஆயிரம் தலைமுறை, பின்னால வரக்கூடிய ஆயிரம் தலைமுறை அத்தனையும் சிவலோகத்துக்கு போகும். சடாமுடி தரித்து வணங்கினா விபூதி ருத்ராஷம் எந்த அளவுக்கு உயர்ந்ததோ அந்த அளவுக்கு ஜடாமுடியும் உயர்ந்ததுன்னு பேரூர் புராணத்துல சொல்லுது. அதனால சடை தரித்து கொள்வது அவசியம். நம்ம எங்க சடை தரிச்சுக்கிறது? நேரம் இல்லை, சீவரத்துக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. சிவபெருமான் சடை வச்சிருக்க, சடையாயினுமால் சரணீனுமால் சடையா, அவர் வந்து சடை தரித்திருக்கின்றார். அவர் சிவபெருமான், அவருக்கு வேலை இல்லை, பொறுமையா செய்யணும். சிகை வச்சுக்கணும். சிகைனா சிகாமணி குடு, சின்னதா இந்த பக்கம் குடுமி, ஒரு ஏவர பிராசம் குடுமி மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கணும். அப்படி நெடுஞ்சடை தரித்து கவிந்த கல்லாடை மேற்புனைந்து, கல்லாடைன்னா அந்த காவி வஸ்திரம், காவியும் ரொம்ப அவசியம். துறவுல இருக்கவங்களுக்கு காவி அவசியம். துறவுல இருக்கிறவங்க சடை வச்சுக்கலாம், உங்களுக்கு வேற வேலை இல்லை, பொறுமையா செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். காவி உடுத்தி கொள்ளுவார்கள். காவி உடுத்துனா அது தியாகத்துக்கு அறிகுறி, காவி வந்து நெருப்புக்கு அறிகுறி, சிவப்பு நெருப்பு. துறவுல இருக்கிறவங்க நெருப்பு மாதிரி இருக்கணும், அதத்தான் காவி கட்டுறது. ஏன்னா கந்த புராணத்துல ஒரு பாட்டு வருது, மலையில ஏறி கீழே விழுகிற மாதிரி துறவுல இருக்கணும். நம்ம நடந்து போனோம், இல்லறத்துல இருக்கிற நடந்து போனா கீழே விழுந்தா தப்பு இல்லை, மலையில ஏறி கீழே விழுந்தான்னா ரொம்ப ஆபத்து. அது மாதிரி துறவுல இருக்கிறவங்க நெருப்பு மாதிரி இருக்கணும், அதுக்குதான் இந்த காவி வஸ்திரம் கட்டுறது சாயம். அதனால காவி வந்து சிவபெருமான் உடுத்தி இருக்கிறார். காவி ஆடை துறவிகளும் அவரை போல எல்லாம் உடுத்தி இருக்கிறார். ரெண்டாவது காவி இந்த சாயத்தை கண்டா அந்த பூச்சிகள்லாம் வராது, தேளு பாம்பு முதலான விஷ ஜந்துக்கள்ல இருந்து அது காப்பாற்றும். அது ஒரு பயம். கவிந்த கல்லாடை மேற் புனைந்தி யாமெல்லாம் வழுத்தும் துறவி என்று இருந்தும் இப்படி காமனை வென்றுவிட்டு சடாமுடி தரித்துக் கொண்டு விபூதி ருத்ராட்சங்கள் மாலைகள் எல்லாம் அணிந்து கொண்டு காவி வஸ்திரத்தை அணிந்து கொண்டு மோன நிலையில இருந்து எல்லா துறவிகளும் பார்த்து ஆகா இவ்வளவு பெரிய துறவியை நம்ம வணங்காமல் வணங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள்லாம் கும்பிடும்படியாக ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு காஞ்சிபுரத்துல போய் ஒரு இளம் பெண்ணினுடைய முறைச்சுவட்டை அணிந்து கொண்டாரே, இது என்ன நியாயம்? இதெல்லாம் 2005 கலியுகத்துல எல்லாம் இப்படி எல்லாம் கொடுமை போலி சாமியாரெல்லாம் உண்டா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற முனிவர்கள் எல்லாம், மடத்துல இருக்கிற முனிவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த சாமியார் சும்மா விடக்கூடாது, நமக்கெல்லாம் தலைவரா இருக்கிறவன் எப்படி தப்பு பண்ணலாம், பெரிய தவறு இல்லையா, பெண்ணாசையை வெறுக்க வேணும் இல்லையா, இவர் போய் ஒரு பெண்ணின் தலைவர் தவறு பண்ணக்கூடாது இல்லையா, தலைவரே தவறு பண்ண அப்புறம் மத்தவங்கள்தான் கேட்கணும். அதனால அவரை சிறையில போடணும்னு சொல்லி அங்க இருக்கிற முனிவர்கள் எல்லாம் உள்ளமாகிய சிறை கூடத்தில் ஓங்கார வடிவமாயிருக்கின்ற அந்த பெருந்துறவியை சிறையில போட்டு கட்டிட்டான். எத்தனை உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கெழுந்தருள்வது இனியே, அப்படி சிறையில பிடித்து விட்டார்கள். ஆறும் ஒளிக்கும் சோரனை கண்டனம் ஆர்மிங் ஆர்மி தாழ் தடையிடும் மாணிக்க வாசகர். எல்லாருக்கும் ஒழித்துக் கொண்டிருக்கின்ற திருடனை பார்த்து விட்டோம், பெரிய திருடன். அதனால அவரை கொன்றை மாலையினாலே கட்டுங்கள், காலிலே தலை கொடு விலங்கு, காலில விலங்கு போடுங்கள் கொன்றை மாலையினால், மாணிக்க வாசகர் சொல்றார். அத மாதிரி இந்த பெருந்துறவியா இருந்து இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணின அந்த ஆளை பிடிச்சி உள்ளமாய சிறையில போட்டுட்டாங்க. யாமேனா வலுத்தும் துறவி என்றிருந்தும் ஒருத்திடன் இடமுறை சுவடு தோமுறக் கொண்டார் என சிறை இடல் போல் சுடர் மனக்குகையிலே. சிவபெருமான் குகையிலே வாழ்கின்றான், அதனால முருகனுக்கு குகன் என்று ஒரு பெயர். உள்ளமாகிய குகையிலே வீற்றிருப்பவன், இதய குகையில வீற்றிருக்கின்றான். சிதம்பரமே இதயஸ்தலம், இதயஸ்தலம் இதயஸ்தானம். நம்ம உடம்புல 26 எலும்பு கூட்டுக்கு நடுவுல கவிழ்ந்த தாமரை முட்டு வடிவத்துல இதயம் இருக்கு. தாமரை பூ கவிழ்ந்த தாமரை வடிவத்துல இளம் சிவப்பு நிறத்துல தாமரை இதயம் இருக்கு. அந்த இதயத்துக்கு மேல ஒரு சின்ன இடைவெளி இருக்கு, அதுதான் ஆகாசம், சிதம்பர ஆகாசம். அதுல ஒரு மின்னல் கொடி போல சிவப்பு மின்னல் பச்சை மின்னல் ரெண்டு இருந்தா எப்படி இருக்கு, சிவப்பு மின்னல் சிவப்பு பச்சை மின்னல் அது ரெண்டு அப்படி சொல்லிக்கும். இது யாருக்கு தெரியும்னா ஞானிகளுக்கு தான் தெரியும். இந்த இதயத்துல இருக்கிற துடிப்பு துடிப்பு தெரியுது இல்லையா, அதான் நடனம் ஆடிக்கிட்டே இருக்காரு. சிதம்பர ரகசியம் இதுதான், தகராகாசம். இதுக்கு பேர் தகராகாசம். அப்படி வந்து இதய குகையில அவர் வீற்றிருக்கின்றார் சிவபெருமான். உள்ளமெனும் கூடத்தில் ஊக்கமெனும் தரி நிறுவி விநாயக பெருமான் சிறையில போறார். அங்கதான் காஞ்சிபுரத்துல அந்த வரலாறு தான் அம்பாள் பூஜை பண்ண வரலாறு. சிவபெருமான் வந்து ஆகமங்களை எல்லாம் உபதேசம் பண்ணினார். எல்லா ஆகமங்களும் சொல்லிட்டு சுவாமி கடைசியில என்ன முடிவு, இதுல என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்டா அந்த அம்மா. அப்படி கேட்ட போது நான் இத்தனை நூல்களை சொல்லி இருக்கிறேன், எனக்கு பிடித்தமானது சிவபூஜை ஒண்ணுதான் கடைசியில முடிந்த முடிவு, இதுக்கு மேல ஒண்ணு கிடையாது. ஏன்னா சிவபூஜையில இல்லாத தர்மங்களே கிடையாது, சிவபூஜையில வராத வழிபாடுகளே கிடையாது. யமனுக்கு வழிபாடு இருக்குது, அசுரர்களுக்கு வழிபாடு இருக்குது, நெருப்புக்கு வழிபாடு இருக்குது, எல்லா தெய்வங்களுக்கும் அதுல வழிபாடு இருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா நூல்களும் எல்லா நுண்ணிய அறங்களும் சொல்லுவது சிவபூஜை தான், இதுக்கு மேல உயர்ந்ததே கிடையாது. அந்த சிவபூஜையினுடைய பெருமையை சொன்னார். சொன்ன உடனே கேட்டவ பார்வதி, நான் ஆகம முறையினாலே சிவபூஜை பண்ணணும்னு விரும்பினான். அப்படின்னா நீ சிறந்த இடம் வந்து உனக்கு காஞ்சிபுரம் தான் சரியான இடம், அங்க போய் பண்ணினார். காஞ்சிபுரத்துல வந்து பண்ணினார் மணலால லிங்கம். அங்க காஞ்சிபுரம் வந்து பிருதிவிஸ்தலம், மணலால லிங்கம் செய்து சிவபூஜை, உள்ளம் உருகி சிவபூஜை செய்து கொண்டிருக்கின்றார். எல்லா பூஜைக்கு வேண்டிய பொருள் எல்லாம் தயார் பண்ணி ரெடியா வச்சிருக்கு. பாதி பூஜை முடிஞ்சது, அந்தரியாக முடிஞ்சது, அனுட்டானம் அந்தரியாக முடிஞ்சது. பூஜைக்கு போக போற அபிஷேக நேரம், உடனே வெள்ளம் கம்பையாறு பொங்கி வருகிறது. ஏழு கடலையும் அதுல போச்சலி விட்டார். ஆறு பொங்கி வருது. பார்த்து பயந்துட்டா. வெள்ளத்தை கண்டு இல்ல, சிவலிங்கத்தை அடிச்சிட்டு போயிருமேன்னு சொல்லி மணலார செஞ்சலிங்கர் ஏதாவது ஆபத்தாச்சுனா என்ன பண்றதுன்னு ஓடி போய் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சுட்டார். அப்படி கட்டி பிடிக்கின்ற போது தன்னுடைய இரண்டு சனங்களும் இந்த வளையலும் பற்றுச்சு சுவாமியில, பதிஞ்சிருச்சு. இந்த தடும்பு சிவபெருமானுடைய மேனியிலே பதிந்து விட்டது. முளைத்தடும்பும் வளைத்தடும்பும் அப்படி பதிந்த உடனே இத ஒரு புலவர் ஒரு நயமா பாடுறார். என்னறிய காஞ்சியில் வாழ் ஏகாம்பரநாதரே. காஞ்சிபுரத்துல வாழ்ந்த ஏகாம்பரநாதர், அவருக்கு மேனி என்னன்னா ஆகாச வடிவம். ஆகாச வடிவம்னா ஒன்றுமில்லாத, இப்ப அது இது வந்து ஆகாச வடிவம். மண்ணு வடிவம் தெரியும், காற்று தெரியும், தெரிஞ்சும் தெரியாம இருக்கும், நெருப்பு தண்ணீர் தெரியும். ஆகாசம் வந்து தனி வடிவம் கிடையாது, அதுக்கு ஒன்றுமில்லாத வெட்டவெளி. வெட்டவெளி தன்னை மெய்யின்று இருப்போர்க்கு பட்டயங்கள் எதுக்கடி குதம்பாயின்னு குதம்ப சித்தர் பாடுறார். அது விஞ்ஞான வெளி. அந்த வெளியாக இருக்கின்ற உருவமே இல்லாத ஆகாச வடிவமா இருக்கிற சுவாமிக்கு இந்த தழும்பு எப்படிப்படும், இந்த வடு எப்படிப்படும்னு ஒருத்தி கேக்குற. என்னறிய காஞ்சியில் வாழ் ஏகாம்பரநாதரே, அண்ணல் திருமேனி எங்கும் ஆகாசம்மானாய், அண்ணல் திருமேனி எங்கும் ஆகாசம் ஆமாயின் வண்ண முலை மார்வின் வடுப்படுமோ அம்மானாய். அதுக்கு கடைசியில ஒரு பொண்ணு சொன்னான், மாவடியில் வாழ்பவர்க்கு வடுவரிதோ அம்மானாய். மாமரத்து கடியில உட்கார்ந்து இருக்கவருக்கு வடு வடு கிடைக்கிறதா பெருசு. சிலேடை அந்த சொல் நயத்தை வச்சு பாடுறார்கள். மாவடியில் வாழ்பவர்க்கு வடுவரிதோ அம்மானாய். சிவபெருமான இப்படி பல வகையிலையும் பாடி அனுபவிக்கின்ற நம்ம தமிழ் புலவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைச்சது. சமஸ்கிருதத்துல கூட இந்த அளவுக்கு கிடையாது. இந்த நயம், இலக்கிய நயம் ரொம்ப அதிகம் தமிழ்ல. அப்படி அந்த வடுவை இவர் எப்படி கொள்ளலாம் என்று சொல்லி, இவர் தோமுற கொண்டார் என சிறை இடல் போல் சுடர் மன குகையுள் ஏகம்பத்து ஓம் மொழி பொருளாய் அடக்கி ஆனந்தம் உருணர்வாள் இடம் பல உள்ளவாள். அந்த ஓம் மொழி பொருளாக இருக்கின்றவர், ஓங்கார வடிவமாக இருக்கவர். சிவபெருமானுடைய வடிவம் மந்திர வடிவம். மந்திர வடிவத்துல ஓங்கார மந்திரம் சிறந்தது. ஓம் என்ற மந்திரம் சொல்லாமல் எந்த மந்திரமும் பயன் தராது. இன்சியல் இல்லாத பேர் மாதிரி ஓங்காரம் முதல் மந்திரம். சைவம் வைணவம் எந்த மதமா இருந்தாலும் அவங்களும் ஓங்காரத்தை சொல்லிதான் ஆகணும். ஓம் அது நான்கு மாத்திரை உடையது. ஓம் அகாரம் உகாரம் மகாரம் என்ற மூன்றும் சேர்ந்ததுதான் ஓங்காரம். சிவபெருமான் ஆதியில இந்த துடிய முழக்கினார். அப்படி முழக்குகின்ற போது முதல்ல வந்த சப்தம் ஓங்கார சப்தம். அதுல இருந்துதான் வேதம் கலைகள் ஆகமம் புராணம் அத்தனையும் தோன்றின. அதனால ஓங்காரம் மூல மந்திரம்னு பேர். மூல மனு என்று பெயர், மூல மந்திரம் என்று பெயர். அளவில்லாத மகிமையுடையது. ஓம் என்ற மந்திரத்தை உச்சரித்தே பல ஆன்மாக்கள் நற்கதி அடைந்திருக்கின்றன. பஞ்சாட்சரத்தை சுருக்கி சொன்னா அது என்ன பலனோ அதனுடைய கிடைக்கும். ஆலமரத்தினுடைய விதை எவ்வளவு ரொம்ப சின்னது. ஆலமரத்தினுடைய விதை ரொம்ப பொடுசா இருக்கும். அதுல தோன்றுகின்ற மரம் மிகப்பெரிய மரம். மந்திரம் ரொம்ப சின்னது. ஓம் அப்படிங்கிற சின்ன மந்திரம் அதுக்குள்ள தோன்றியதுதான் அந்த வேதம் ஆகமம் புராணம் அத்தனை. அந்த ஒரு சின்ன விதையில அவ்வளவு மரமே அடங்கி இருப்பது போல ஒரே எழுத்துல இத்தனை பிரபஞ்சமும் அடங்கி இருக்கு. உலக தோற்றத்துக்கு காரணம் அத்தனை புராணங்கள் அடங்கும். ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்த அருள்வாயே என்பார் அருணகிரிநாதர். ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அன்பு ஊறணும். அதுல ஊறி உச்சரிக்கணும். ஒன்று இருந்து நினைக்க வேண்டும் அந்த மந்திரத்தை. இடையராது உச்சரிக்க உச்சரிக்க அளவில்லாத பலன் கிடைக்கும். பிரணவம்னு அதுக்கு பேரு. பிரண உயர்ந்த புதிய, நவம் அப்படின்னா இப்ப நவம்னா புதுமை, பிரணா உயர்ந்த. பிரணவ மந்திரத்தை ஜபிக்கின்றவர்களுக்கு புதிய புதிய ஆற்றல்களை எல்லாம் கொடுப்பதனால அதுக்கு பிரணவ மந்திரம்னு பேர். ஜபிக்கின்றவர்களுக்கு புதிய புதிய ஆற்றல்கள். ஒரு நாள் பத்து நாள் ஜபம் பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு புதிய ஆற்றல் பிறக்கும். கவிதை எழுதலாம், அல்லது புராணங்கள் படித்து பொருள் சொல்லலாம், பணம் நிறைய சேரும், பிறருக்கு வரக்கூடிய எதிர்காலத்தை நல்லா சொல்லலாம், நம்முடைய எதிர்காலத்தையே ஓரளவு கவனிக்கலாம், வியாதிகளை போக்கலாம். இப்படிலாம் அரிய பெரிய ஆற்றல்களை எல்லாம் அந்த மந்திரம் தருவதனாலதான் அதுக்கு பிரணவம்னு பேர். பிரணவ மந்திரம். சிவபெருமான் இந்த பிரணவ வடிவமாக இருக்கிறார், ஓங்கார வடிவம். அப்படிப்பட்ட அந்த பிரணவ வடிவமாக இருக்கின்ற சிவபெருமானை மனமாகிய சிறையிலே அடைத்து அவர் பாவம் வெளியில விடாம வச்சிருக்கிறார். அந்த சிவபெருமான் இந்தன கருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன். அப்படி இறைவனை உள்ளே தியானிக்க வேண்டும். அந்த எண்ணெய கீழே பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்துல விடும்போது அதனுடைய தாரை இடைவிடாமல் வரும், எண்ணெய் நெய் முதலான பொருள். அதுபோல இந்த மந்திரத்துடைய ஒலியை தியானம் பண்ணணும். ரொம்ப பெரிய கலை. மன அடங்கி அந்த சித்தம் உறிஞ்சி அதனுடைய தன்மையை உணர்ந்து அதனுடைய பொருளை உணர்ந்து, இன்னும் அளவில்லாத பொருள் இருக்கு, அதெல்லாம் குருநாதர் மூலமாக கேட்டு அந்த மந்திரத்தை ஜபம் பண்றது ரொம்ப அவசியம். அப்படி இவர்கள் செய்ய செய்ய அவர்களுக்கு ஆனந்தம் உள்ளே பொங்குகிறது. அந்த ஆனந்தத்தை அருந்தி வாழ்கின்ற ஞானிகள் வாழ்கின்ற மடங்கள் பல இருக்கின்றன என்று சொல்றார். இப்படிப்பட்ட சிறந்த தத்துவ கருத்துக்களை, தமிழ் நயம் செறிந்த கருத்துக்களை இந்த ஒரு பாட்டில் விளக்கி வச்சிருக்கிறார் ஆசிரியர் கச்சியப்பர். அதுக்கு அடுத்தது அந்த இது சைவ மடம். சைவ மடத்தில் இருக்கிற ஞானிகளுடைய செயல், யோகி. அடுத்தது திருக்கோயில். திருக்கோயில் இல்லாத தெருவில் ஒரு கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம். கோயில் இல்லாத ஊரை வந்து நெருப்பு வச்சு கொளுத்துன்னு சொல்லுது. விபூதி இல்லாத நெற்றிய சுட்டு விடுன்னு அரசனுக்கு உத்தரவு போடுது. அப்படி பார்த்தா எத்தனை பேர்த்த சொல்றது, விபூதி பூசாத நெற்றிய நெருப்பு வச்சு சுட்டுது, சிவாலயம் இல்லாத ஊரை நெருப்பு வச்சு கொளுத்து, சிவாட்சரம் இல்லாத புத்தகங்களை நெருப்புல போட்டு. இதெல்லாம் சிவபுண்ணியமா, சிவபுண்ணியத்துல உயர்ந்த புண்ணியம். நெற்றியில விபூதி இல்லைன்னா சுட்டுருணுமா. சிவாலயம் இல்லாத ஊரை எரிச்சு, சிவாச்சரம் சிவநாம இல்லாத நூல்களை புத்தகங்களை எல்லாம் எரிச்சு, வேதம் அரசனுக்கு உத்தரவு போடுதான். அதனாலதான் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம்னு சொன்னாங்க. நமக்கு அந்த தோஷம் அது. சிவாலயம் வந்து கும்பாபிஷேகம் பண்றாங்க இல்லையா, கும்பாபிஷேகம் பண்ணுவது அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அகிர்ணை உயிர்கள், மரம் செடி கொடி ஆடு மாடு வாழ்கின்றவர்கள், அறிவுள்ளவர்கள் அறிவில்லாதவர்கள் எல்லாருக்கும் அது தீட்சயம், தீட்சை பண்ணும். அதனால கோயிலுக்கு பக்கத்தில் வசிப்பது ரொம்ப பெரும் புண்ணியம். அப்படி இந்த திருக்கோயிலில் சுற்றி இருக்கின்ற அன்பர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்றார். தீட்சை பெற்றவர்கள் இருள் மலம் துமிக்கும் சிவாகம முறையின். ஆதியிலே சிவபெருமான் எழுதிய நூல் இரண்டே நூல், அவர் எழுதல சொன்னார். நான்கு முகங்களிலிருந்து நான்கு வேதங்களை அருளி செய்தார். ஆகாசத்தை நோக்கி இருக்கின்ற ஈசான முகத்திலே ஆகமங்களை அருளி செய்தார். நான்கு வேதம் இருபத்தெட்டு ஆகமங்களை உயிர்களெல்லாம் உய்ய வேண்டும் என்ற கருணையினாலே அந்த நூல்களை அருளி செய்தார். வேதம் வந்து மனிதனுடைய ஒழுக்க நெறியை சொல்லக்கூடியது, சிவாகமும் உயு நெறியை சொல்லக்கூடியது. இந்த கடல் பிறவி கடலாகிய துன்பத்திலே பட்ட ஆன்மாக்கள் முத்தியாகிய கரையை சேருவதற்காக ஆகமத்தை அருளி செய்தார். ஆகமத்தில் என்ன வேலைன்னா இருள் மலம், ஆணவ மலம். ஆணவம் கண்ணம் மாயைன்னு மூன்று மலங்கள். அந்த மூணு பேர் தான் ஆன்மாவை ரொம்ப கெடுக்கிறான். இந்த விரல் நம்ம கையில சைவ சித்தான்னா நம்ம கையிலேயே இருக்கு, இந்த சைவ சித்தாந்தம் இதுதான் ஆன்மா, உயிர்கள் இது கடவுள், இது ஆணவம் கண்மம் மாயின்னு மூன்று. இந்த மூன்று மலங்கள் தான் ஆன்மாவை பிடிச்சு வச்சிருக்கு. இது வந்து சிவத்தை அடையணும், சிவபெருமான அடையணும். இந்த மலம் நீங்குகின்ற உண்மையை சொல்லுவது சிவாகமம். சிவாகமத்தினுடைய சாரம் தான் இந்த கை, இந்த சின்முத்திரை சிவாகமத்தினுடைய சாரம். இதத்தான் தட்சிணாமூர்த்தி உபதேசம் பண்றார். தெற்கு முகமாக இருந்து தட்சிணாமூர்த்தி 28 ஆகமத்தினுடைய சாரம் இந்த சின்முத்திரை. 4 வேதங்களும் 28 ஆகமங்களும் சொல்லக்கூடிய மகாமுத்திரை சின்முத்திரை சிவஞான முத்திரை இது. அது சுருக்கம் சாரம். ஆகமத்தில் என்ன சொல்லுது? பதி கடவுள் யார்? பிறப்பு இறப்பு இல்லாத சிவபெருமானே பரம்பொருள். இது உள்ளதிலே இதுதான் குள்ளமான விரல், 5 விரல்ல குள்ளமா. இதுக்கு என்ன பேர்? பெருவிரல்னு பேர். இந்த பொருளை எடுக்கிறேன், இந்த 4 விரலும் ஒரு பக்கம் இருக்கு, இந்த 1 விரல் ஒரு பக்கம் இருக்கு. 4 பேர் செய்யற வேலையை ஒருத்தன் செய்யறான், அப்ப யார் பெருசு? பெருவிரல் தான். அதனாலதான் அதுக்கு பெருவிரல்னு பேர். சுவாமி வந்து எல்லா காரியமும் தன்னிச்சையா செய்யக்கூடியவர், தனித்து எங்க தனித்து இதெல்லாம் அப்படி எங்க இது ஒரு ஒண்ணும் பண்ண முடியாது. சிவபெருமான் தனித்து இயங்கக்கூடியவர், அதனாலதான் இது பதி தனியன்னு பேர் சிவபெருமான். எல்லா விதமான ஆற்றல்களும் உடைய 4 விரல இது இருந்தாதான் நல்லா இயங்கும் சிவம். இதுதான் உயிர், இது மலத்தோடு கூடியிருக்கின்றது. உயிருக்கு இதனாலதான் பிறப்பு உண்டாகிறது, இறப்பு உண்டாகிறது, இன்பம் துன்பம், பேறு இளவு, இன்பமுடு, பிணி மூப்பு, சாக்காடு எல்லாம் இதுக்கு உண்டு. இந்த மலங்கள் ஆணவம் பெருசா இருக்கு பாத்தீங்களா? ஆணவம் பிடிச்சவனை பார்த்தா தெரியும் யார் தெரியுமா அப்படிமா, யார்ட்ட என்ன பேசுற? ஆனா இல்லைன்னா இந்த காரியத்தை யாருமே பண்ணிருக்க முடியாது. இது கண்ண மலம் கல்யாண தப்ப இதுல மோதிர இதுலதான் போடுறாங்க, மாயை மாயை இது மாயா மலம் மோதிர இதுலதான் போடுறாங்க ஆசையில. இது கண்ண மலம், இதுல சுண்டு விரல்லதான் கல்யாண தப்ப ஒரு நூலை கட்டி விடுவாங்க, கல்யாண தப்ப கட்டியிருக்காங்க, அது ஒரு மரபு சடங்கு. அதுக்கப்புறம் உனக்கு ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம், கட்டு ஆரம்பி இனிமேல் நீ வந்து கட்டி போடு. இப்படி ஆணவம் கண்மம் மாய், ஆணவம் மாயை கண்மம், இந்த மூன்று மலங்களால இந்த ஆன்மா அவர்களோடு கூடி பிறப்பு இறப்பாகிய துன்பத்திற்கு உள்ளாகின்றன, சிவபெருமானை அடைய விடாமல் தடுக்கின்றன. அதனாலே நீ அந்த மூன்று மலங்களோடு சேராமல் செம்மலர் நோந்தால் சேரலொட்டா அம்மலன் களி அன்பரொடு மறி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தான அரணன தொழுமை. இது சிவாகமத்தினுடைய ரகசிய பொருளாக இருக்கக்கூடிய செய்தி. அப்படி அந்த உயர்ந்த செய்தியே சிவாகமம் நமக்கு சொல்லுது. சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், கடைசியில் இருக்கிற ஞானபாதத்துல இந்த செய்தி வருது. முடிந்த முடிவாக இருக்கக்கூடியது. ஒரு கயிற்றை எடுத்து ஒவ்வொருத்தரா முடிச்சு போடுறான், கடைசியில ஒருத்த முடிச்சு போறான், அதுக்கு மேல அதுல முடிச்சு போட முடியுமா? அதுதான் சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்த ஒரு கருத்தை சொல்லிருச்சுன்னா அதுக்கு மேல ஒரு கருத்து கிடையாது. ஆய்ந்த முடிவு, தோய்ந்த முடிவு, முடிந்த முடிவு, அதுக்கு மறுப்பு யாரும் சொல்ல முடியாது சைவ சித்தாந்தத்துக்கு. ஒவ்வொரு சமயமும் தன்னுடைய கடவுளை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் இஷ்டத்துக்கு பேசுறான். புத்தன் முதலாய புல்லறிவி பல் சமயம் தத்தம் மதங்களில் தட்டுடுப்பு பட்டு நிற்க. அவன் பாட்டுல வாய்க்கு வந்த மாதிரிலாம் கடவுளை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் சொல்லி அழிந்து போகிறார். தெளிவா சொல்லக்கூடியது சைவ சித்தாந்தம். அப்படிப்பட்ட இருள் மலம் துமிக்கும் சிவாகம முறையின், அந்த சிவாகமத்தினுடைய முறையினாலே, அதனால ஆகமத்தை வேண்டாம்னு சொல்லுவது பெரிய பாவம். அந்த ஆகம முறையின் ஈரிரு பதமும் அனுட்டித்து சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியை என்பது சிவாலயங்களுக்கு தொண்டு செய்யக்கூடியது. கோயிலுக்கு வந்தோம்னா ஏதாவது கூட்டணம், தூய்மைப்படுத்துவது, ஆமாறும் திருவடிக்க அகங்குளையன் அன்புருவேன் பூமாலை புனைந்தேத்தேன் புத்தேளிர் கோமானின் திருக்கோயில் தூகேன் கூட்டு மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார். இதெல்லாம் செய்யாதவன் சீக்கிரமா நரகத்துக்கு போறான்னு சொல்றாரு மாணிக்க வாசகர். இந்த தொண்டு, இந்த உடம்பு எதற்காக வந்தது? தொண்டு செய்வதற்காக வந்தது. அப்படி சொல்லக்கூடியது சரியை நெறி. அடுத்தது கிரியை நெறி, சிவபூஜை செய்வது, தீட்சை பெற்று அபிஷேகம் ஆராதனை வழிபாடுகள் செய்வது கிரியை. அப்புறம் யோகம். யோகம் தான், யோகம் பல வகை இருக்கு. சிவபெருமானை தியானம் செய்வது, சிவத்தோடு சேர்ந்திருப்பது யோகம்னு பேர். சிவத்தோடு சேர்ந்திருப்பது, இப்ப நம்ம பிரிஞ்சுதான் இருக்கோம், சிவம் வேறு நம்ம வேறா இருக்கோம். யோகம் வந்துருச்சுன்னா சிவத்தோடு சேர்ந்திருப்போம். அதுக்கு யோகம் வேணுமே. பணம் பொருள் நிறைய சேர்ந்தவன யோகம், யோகம் உடையவன் சொல்றான். யோகசாலி பா, பணம் நிறைய வச்சிருக்கவன் சொல்லணும், அவன் பெரிய யோகசாலி. சிவபெருமானுடைய அருள் சேர்ந்தா இங்க யோகம்னு பேர். அதுதான் இந்த சொல்லதான் அவங்க அப்படி பயன்படுத்துறாங்க, யோகம். அப்புறம் ஞானம். ஞானம் தான் உச்சகட்டம். விரும்பும் சரியை முதல் மெஞ்ஞானம் நான்கு, அரும்பு மலர் காய் கனி போல் அன்றோ பராபரம். ஒரு மரத்தினுடைய முக்கியமான பயன் என்ன? கனி. கனி ஒரு பசுவினுடைய முதற் பயன், முக்கிய பயன் பால். அதுபோல இந்த ஆகமத்தினுடைய நூல்களினுடைய வேத சாஸ்திரங்களுடைய முக்கிய பயன் என்னன்னா ஞானம் அடைவதுதான். ஞானத்துக்கு மேல ஒண்ணு கிடையாது. ஞானம் அடைந்து விட்டா அவன் தான் சிவன், சிவபெருமானே பரம்பொருள். யோகி வந்து சிவத்தை உள்ளே காண்பான், ஞானி வந்து பார்ப்பதெல்லாம் அவனுக்கு சிவமா இருக்கும். மற்ற மூணு பேரும் சிவபூஜை தவத்தை செய்வார்கள், இது தவம் இது தவம் செய்யணும். ஞானி செய்யறதெல்லாம் தவம். ஞானி வந்து ஒரு கொலை பண்ணால அது தவமாகும், அதுதான் சண்டேஸ்வரனாயனார். ஏன்னா அவங்க சிவமாக மாறிவிட்டார்கள். சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவி. சிவமாக்கி விட்டார் அவர், சிவம் அறிவினாலே சிவமாகியவர். அதனால அவங்க செய்யறதெல்லாம் ஞானம்தான், எல்லாமே தவம். அப்படிப்பட்ட ஞானத்தை அனுட்டிக்கின்றவர்கள், அருள்தர ஆதி செய்வர்கள், அவாந்தர செய்தர் செய்வர்கள், ஈரானூர் மருவி வாழ் மடம் மாளிகை பத்தி மருங்கு உடுத்து உயர்வனப்பினதால் தெருள்தர அனாதி செய்வர் வீற்றிருக்கும் சிவல் ஒளி புரிசைக கம்பம். செய்வர்கள்ல முதல்ல இந்த நான்கு நெறிகளையும், சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகிய நான்கு நெறிகளை அனுட்டிக்கக்கூடியவர் தான் செய்வர்கள்னு பேர். உணவுல செய்வமா இருந்தா பத்தாது. உணவுல ஆடு செய்வோம், மாடு செய்வோம், மான் செய்வோம், யானை செய்வோம், உணவுல உணவோட தான். நம்ம வந்து உணர்வுல செய்வமா இருக்கு, உணர்வுல செய். உணவுக்கும் உணர்வுக்கும் ஒரு இருதான் வித்தியாசம். உணவு உணர்வு ஒரு மெய் எழுத்து, அரை மாத்திரை தான் அதுக்கு வித்தியாசம். என்ன உணவு சாப்பிட்றானோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உணர்வு இருக்கும். அதனாலதான் அந்த சொல்லுலயே தான், என்ன உணவு சாப்பிட்றானோ அது அந்த மாதிரிதான் அவனுடைய உணர்வு இருக்கும். அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு நல்ல புத்தி அதிகம் இருக்காது, சிந்திக்கக்கூடிய திறன் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். வாழ்க்கையை சீரமைத்துக்கூடியது உடல் நலத்திலிருந்து எல்லாமே அசைவம் சாப்பிட்டா அவ்வளவு கெடுதல். அந்த உணர்வில சைவமாயிருக்கின்றவர்கள் இந்த ஞானிகள், அவங்களுக்கு தான் சைவம். அது மட்டுமல்ல, முறையாக தீட்சை பெற்று வழிபாட்டு நெருக்கி வந்தாதான் அவனை சைவன் சொல்லுவாங்க. நம்ம குருநாதர் தேவகோட்ட ஐயா என்ன சொல், அப்பா சைவமா இருக்கிறான், புள்ள தீட்சை வாங்காம இருக்கிறான், அவன் சைவனானா இல்லை. சரி, சிவபூஜை செய்கின்றவர்களை பார்த்து விபூதி ருத்ராட்சம் அணிந்திருக்கான், அவன் சைவனானா அவனும் சைவன் இல்லை. உணவு சுத்தமா இருக்கான், அவனும் சைவன். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம், உண்மையான சைவனானா கிடையாது. முறைப்படி குருநாதரை அடைந்து உபதேசம் பெற்று அந்த நெறியில நின்றால்தான் சைவம் என்று சைவத்துக்கு விளக்கம் சொல்லுவார். அதுல சைவர்கள் எத்தனை விதம் இருக்காங்கன்னா, ஆதி செய்வர். ஆதி செய்வர்னா கோயில்ல பூஜை பண்ற குருக்கள், அவங்களுக்கு தான் ஆதி செய்வர்னு பேர். சிவன் முகத்திலே சனித்த விப்பிர செய்வர், விப்பிர செய்வர்னு பேர். இவரே அர்ச்சனைக்கு என்று என் சிவபூஜை செய்வதற்காக அஞ்சு முகத்திலிருந்து ஐந்து அந்தணர்களை உருவாக்கினார் சிவபெருமான், சிவ சிருஷ்டி. அந்த ஐந்து அந்தணர்களும் விப்பிர செய்வர்கள் என்று சொல்லப்படுவார்கள். அவர்கள் தான் சிவபூஜைக்கு உரியவர்கள். சிவன் முகத்திலே சனித்த விப்பிர செய்வர் இவரே அர்ச்சனைக்கு என்று சைவ சமய நெறி சொல்லுது. அவங்களுக்கு ஆதி செய்வர்னு பேர். சிவபெருமானுக்கு அனாதி செய்வர்னு பேர். அனாதின்னா அவருக்கு மேல ஒண்ணும் கிடையாது, அவருக்கு ஆதியும் இல்ல அந்தமும் இல்ல, ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் சோதி அனாதி செய்வன்னு பேர். அதுக்கடுத்தது அவாந்தர செய்வர்னு பேர். அவாந்தர செய்வர்னா நம்மெல்லாம் அவாந்தர செய்வர். சிவதீக்கையை பெற்ற சூத்திரர்கள் நமக்கு அவாந்தர செய்வர்கள்னு பேர். சூத்திரராயிருந்து சிவபூஜையை பெற்று முறைப்படி செய்யக்கூடியவர்களுக்கு அவாந்தர செய்வர்னு பேர். அடுத்தது மகா செய்வர், சிவதீக்கை பெற்ற வேதியர். குருக்கள் வேறு, வேதியர் வேறு. கோயில்ல பூஜை பண்ணக்கூடிய சிவாச்சாரியார் வேறு, சாதாரண வேதம் ஓதுகின்ற ஐயர் வேறு. அந்த வேதியர்ல யாராவது சிவபூஜை பெற்று சிவதீட்சை, வேதியர்கள் சிவதீட்சை பெறணும், அவங்களுக்கு வந்து மகா செய்வர்னு பேர். அதுக்கு அடுத்தது அணு செய்வர்னு பேர். அணு செய்வர்னா சிவதீக்கை பெற்ற அரசர், வணிகர், ராஜா, அரச சத்திரிய குலம், வணிகர் குலம், இவங்கெல்லாம் அணு செய்வர்னு பேர். அவாந்தர செய்வர் தான் நம்ம. பிரவர செய்வர், பிரவர செய்வர்னா சிவதீக்கை பெற்ற அனுலோபர், அந்திய செய்வர். அனுலோமர், அனுலோமர்னா சூத்திரருக்கு அடுத்து இருக்கக்கூடிய குலங்கள்ல பிறந்தவங்கள்லாம் இந்த பிரவர செய்வர்னு பேர். அதுல பக்குவமானவர்களுக்கு தீட்சை குருநாதர் கொடுத்திருந்தால் அவங்களும் இந்த சைவத்துல சேருவார். அதன் பிறகு கடைசியில இருக்கிற செய்வர் வந்து அந்திய செய்வர்னு பேர். அவங்களுக்கு வந்து தீட்சை முறைகள் வேறு, அவர்களுக்கு செய்யக்கூடிய கிரியைகள் மந்திரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு, அவங்கவுங்க பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி. அவங்களுக்கு வந்து அந்திய செய்வர்னு பேர். ஆதி செய்வர், அனாதி செய்வர், மகா செய்வர், அணு செய்வர், அவாந்தர செய்வர், பிரவர செய்வர், மொத்தம் அந்திய செய்வர், ஏழு செய்வர், ஏழு வகையான செய்வர்கள். அப்படி ஏழு வகையான செய்வர்களும் அந்த மடத்திலே வாழ்கின்றார்கள். கோயிலை சுற்றி இந்த மாதிரி உயர்ந்தவர்கள் வாழணும், அந்தணர்கள் வாழ வேண்டும், அரசர்கள் வாழ வேண்டும், கற்றறிந்த ஞானிகள் வாழ வேண்டும், பண்டிதர்கள் வாழ வேண்டும், இசைவாணர்கள் வாழ வேண்டும், சிவபூஜை செய்யக்கூடியவர்கள் வாழ வேண்டும். அப்படி இருந்தா கோயில் சிறப்பா இருக்கும். ஒண்ணும் இல்லாத மீன் விற்கிறவங்க கர்மானந்த திருப்பெருந்துறையில மாணிக்க வாசகர் கோயில் பக்கத்துல மீன் கருவாடு விற்கிறான். மாணிக்க வாசகர் உலக புகழ் கவிஞர், எல்லா நாடுகள்லயும் மாணிக்க வாசகருடைய பெருமை தெரியும். அவர் பிறந்த ஊருக்கு பக்கத்துல மீன் கருவாடு விற்கிறான். அப்படி இருந்தா கோயில் எப்படி சிறப்பா இருக்கும்? அப்படி எத்தனையோ கோயில் திருப்பந்துருத்தி ரொம்ப மோசம், கோயிலுக்குள்ள நுழைய முடியாது, அப்படி இருக்குது. பல கோயில் அப்படி இருக்கு. வேற்று மதத்தினர் அப்படி இப்படி எல்லாம் கோயிலை சுத்தி இப்படி இருக்கிற அந்த முறையெல்லாம் அந்த காலத்துல இருந்து வகுத்து வைத்திருக்கின்றார்கள். இதெல்லாம் மாறி போச்சு. அப்படி செய்வர்கள் வாழ்கின்ற திரு. மருவி வாழ் மாடா மாளிகை இருள் மலம் துமிக்கும், துமிக்கும்னா நீக்கும், ஆணவத்தை நீக்குகின்ற சிவா சிவாகமம். இருள் மலம் துமிக்கும் சிவாகம முறையின் ஈரிரு பாதமும் அனுட்டித்து அருள் வெறும் ஆதி செய்வர்கள் அனாதி அவாந்தர செய்வர் ஈரானோர். மருவி வாழ் மாட மாளிகை பத்தி மருங்குடுத்து உயர்வனப்பினதால், உயர்வனப்பினதால் தெருள் தரும் அனாதி செய்வர் வீற்றிருக்கும் திவள் ஒளி புரிசை கம்பம். அப்படி அந்த தெருவை சுற்றி இப்படிப்பட்ட செய்வர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சிவபெருமானுக்கு வாகன நந்தி வாகனம். நந்தி என்பது சிவபெருமானுடைய பெயர், அந்த பெயர் அவர் வச்சிருக்கார். ரிஷப வாகனம், சிவபெருமான் வந்து திரிபுரத்தை எரிப்பதற்காக புறப்பட்டார். மூன்று அசுரர்கள், தங்கக்கோட்டை, வெள்ளி கோட்டை, இரும்பு கோட்டை. அந்த கோட்டை சாதாரணமானதல்ல, அது எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அங்க போகும், பறக்குமா அந்த கோட்டை, பறந்து போகக்கூடிய கோட்டை. அந்த அதை வச்சு அந்த அசுரர்கள் தேவர்களுக்கும் உயிர்களுக்கும் தீங்கு செய்து கொண்டிருந்தார்கள். அதனால சிவபெருமான்கிட்ட போய் எல்லாரும் வேண்டுனாங்க. சிவபெருமான் போருக்கு புறப்பட்டார். போருக்கு புறப்படும் போது தேர் செய்து கொடுத்தார்கள். தேர் வேணும் இல்லையா, தேர், வில்லு, மேருமலைய வந்து வில்லாக வளைத்து கொடுத்தார்கள். வாசுகிய நான் திருமால் அன்பு, இப்படி சூரிய சந்திரன் சக்கரன், இப்படி ஒரு பெரிய தேர், பிரம்மாண்டமான படைப்பு. அவங்களுக்கெல்லாம் சந்தோஷம், சிவபெருமான் இன்னைக்கு சண்டைப்படுவான். போய் ஒரு அடி எடுத்து வச்சா அச்சு முறிஞ்சு போச்சு. தச்சு விடுத்தலும் தாமடி இட்டலும் அச்சு முறிந்ததென்றும் தீபர அழிந்தன முப்புறம் தீபர. ஒரு அடி எடுத்து வச்சாரு, அச்சு முறிஞ்சு போச்சு. என்ன பண்ணுவான் தேவரெல்லாம் கலங்கி போனாங்க. சுவாமிக்கு தேர் இல்லையேன்னு திருமால் யோசனை பண்ணாரு. உடனே ரிஷப வாகனமா மாறினார். காளை மாடா வடிவெடுத்தார். வடிவெடுத்து சுவாமியை தாங்கி கொண்டார். அதுக்குத்தான் மால் விடைன்னு பேர். இங்க முன்னால இருக்கிற நந்திக்கு மால் விடைன்னு பேர், உள்ள இருக்கிற நந்திக்கு அறவிடைன்னு பேர். தர்மமே அவருக்கு விடையாக இருக்கிறது. உலகமெல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்ப மயானம் சிவபெருமான் தனியாக ஆடுகின்றார். மக்களும் தேவர்களும் செய்த புண்ணியமெல்லாம் சேர்ந்து, தர்மமெல்லாம் சேர்ந்து காளை மாடா வடிவம் எடுத்து வந்தது. சிவபெருமான நோக்கி, சுவாமி நான் எங்க போகட்டும், எனக்கு தஞ்சமா எனக்கு வாகனமா இருந்தார். அதுதான் அறவிடை. திரேதாயுகத்துல நாலு கால நின்னுச்சு, திரேதாயுகத்துல மூணு கால நின்னுச்சு, துவாபர யுகத்துல ரெண்டு கால நின்னு, கலியுகத்துல தர்மம் ஒரு காலதான் நிக்குது. நந்தி ஒரு காலதானே இப்படி மடிச்சு வச்சிருக்கு, ஒரு கால நிக்க முடியாது. அதுதான் ஒரு கால காட்டுது. கலியுகத்துல தர்மம் நந்தி ஒரு கால நிக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல போச்சுன்னா அதுவும் இருக்க. கலியுகம் கடைசியில சிவபெருமானுக்கு இரண்டு விடை. வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானு. நம்ம பாவத்துக்கெல்லாம் விடை காட்டுதான் அவருடைய கொடி. விடை காட்டுன்னா பாவத்தெல்லாம் போக்குதுன்னு. சோலை பசுங்கிழியே தூணீர் பெருந்துரைக்கோன் கோலம் பொலியும் கொடிகூராய் சாலவும் ஏதிலார் துண்ணென்ன மேல் விளங்கி ஏற்காட்டும் கோதிலா ஏராம் கொடி. புறச்சமயங்கள் எல்லாம் பார்த்து சிவபெருமானே பரம்பொருள் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்பதை காட்டுவதற்காகத்தான் அந்த கொடி. மூன்று உலகங்களையும் இரண்டு அடியினாலே அளந்தேன். அப்படி அளந்த நான் இப்பொழுது சிவபெருமானை தாங்கிக் கொண்டிருக்கின்றேன். அப்ப யார் உயர்ந்தவர் என்று நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று திருமால் காட்டுகிறார். ரிஷப வாகனமா இருந்து அதனாலதான் கொடியேற்றம். விழாவுக்கு முதல்ல கொடியேற்றுகின்ற விழா அவசியம். செய்வர்கள் செய்ய வேண்டிய ஏதிலார் துண்ணென்ன மேல் விளங்கி ஏற்காட்டும் கோதிலா ஏராம் கொடி. கொடிக்கவின்னு பாடியிருக்காரு. இது திருவாசகம். அப்படிப்பட்ட ரிஷப வாகனம் மதில் மேல இருக்குது. அந்த மதில் மேல இருப்பதும் இதே அறிகுறிதான். புறச்சமயங்கள் எல்லாம் பொய்யானவை. மெய்யான சிவச்சமயத்தை அறிந்து கொள்ளுங்கள். சிவனே பரம்பொருள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை உணர்த்துவான் பொருட்டு அந்த நந்திகள் எல்லாம் மதில் மேல அமர்ந்திருக்கு. கோயில் மதில்ல விண்ணிலி உர நிமிர் வீறு அடக்குவான் அண்ணல் ஆணையின் இமில் ஊர்தி யாண்டுரி எண்ணில உருவு கொண்டு இருத்து நீரதே பண்ணமை மதில் மிசை இடப நந்தி. ரிஷபம் என்ற வடமொழி சொல் தமிழ்ல இடபம் என்று வந்தது. கடகரியும் பரிமாவும் தேரும் உகந்து ஏறாதே இடபம் உகந்து ஏறியவார் எனக்கரிய எம்பீடு. தட மதில்கள் அவை மூன்றும் தளல் எரித்த அன்னாளில் இடபமதாய் தாங்கினான் திருமால்வான் சாடலும். இதுக்கு மேல யார் சொல்ல முடியும் என்று சிவபரத்துவத்தை உணர்த்துவதற்காக அந்த வானத்தினுடைய செருக்கையெல்லாம் அடக்குதான் அவ்வளவு உயர்ந்த மதில். அந்த மதில்ல இந்த நந்தி வாகனம் அங்கங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. எண்ணில உருவு கொண்டு இருத்து நீரதே பண்ணமை மதில் மிசை இடப நந்தியே. நந்தியை பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் இருக்கிற கோபுரத்தை பத்தி சொல்லுகிறார், கொடியை பத்தி சொல்லுகிறார், தூபி முதலான அமைப்புகளை பத்தி எல்லாம், மண்டபம், வேள்விச்சாலை, திருவேகம்பருடைய அழகு முதலான அந்த கோயில் அமைப்பு, தேர் அமைப்பு எல்லாவற்றையும் சொல்லுகிறார். அந்த வரலாறுகளையெல்லாம் அடுத்த வாரத்திலே சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த அளவிலே இந்த உரையை பூர்த்தி பண்ணுகின்றேன். திருச்சிற்றம்பரம் பார்வதி பதயே காமியத்தழுந்தி இளையாதே, காமியத்தழுந்தி இளையாதே, காலர்கை படிந்து மடியாதே, ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே, தூமமை கனிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா எமவர் புயந்த மயில் வீரா ஏரகத்தமர்ந்த பெருமாளே ஏரகத்தமர்ந்த பெருமாளே வான்முகில் வடாது பெய்க மலிவடம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழும் நான்மறை அறங்கள் உங்க ரத்தவன் வேள்வி மல்யம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் பார்வதீபதையே.